2017 ஜனவரி மாத தெந்தலிதழி அருட்செல்வ பேரரசன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். தொகுப்பு அரவிந்த் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அந்த சிறுவனுக்கு தினந்தோறும் அம்மாவிடம் ராமாயணம் மகாபாரதம் கதைகளை கேட்க பிடிக்கும். தமிழ் ஆசிரியரான தந்தை பகுத்தறிவுவாதி. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த பிற்போக்கு சமாச்சாரங்களை குழந்தைகளுக்கு சொல்லாதே என்று கண்டிப்பார். அதை கேட்டு தாயார் கதை சொல்வதை நிறுத்தவும் இல்லை, தந்தை தன் கண்டிப்பை தொடர தவறவும் இல்லை. இப்படி சிறுவயது முதலே ராமாயண மகாபாரத கதைகளை கேட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து பகுத்தறிவு சூழலில் வளர்ந்த சிறுவன்தான் வளர்ந்து இளைஞனாகி இன்றைக்கு மகாபாரதத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தினந்தோறும் மொழிபெயர்த்து வெளியிட்டு வரும் சே அருட்செல்வ பேரரசன். பல்கலைக்கழகங்களும் மாபெரும் வல்லுநர் குழுக்களும் இணைந்து செய்ய வேண்டிய ஒன்றை தனி ஒருவராக செய்து வருகிறார் இவர். இந்திய மொழிகளிலேயே தமிழில் மட்டும்தான் இம்முயற்சி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு மகாபாரதத்தின் மீது பத்திரிகைகள் மற்றும் இணையத்தின் கவனம் திரும்பியிருப்பதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். ஆதிப்பருவம் 236 பகுதி, சபாபர்வம் 80 பகுதி, வனப்பருவம் 113 பகுதி, விராட பருவம் 72 பகுதி, உத்தியோக பருவம் 199 பகுதி, பீஷ்ம பருவம் 124 பகுதி, துரோண பருவம் 204 பகுதி ஆக மொத்தம் 1128 பகுதிகளை இதுவரை மொழிபெயர்த்து முழு மகாபாரதம் mahabharatham.arasan.info என்ற இணையதளத்தில் வலையேற்றியிருக்கிறார் அருட்செல்வ பேரரசன். நல்லாப்பிள்ளை பாரதம், வில்லிபுத்தூரார் பாரதம் இவற்றைத் தொடர்ந்து ம வி ராமானுஜாச்சாரியார், திருக்கள்ளம் நரசிம்ம ராகவாச்சாரியார், புரிசை கிருஷ்ணமாச்சாரியார் மொழிபெயர்ப்புகளைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழில் வெளிவரும் முழுமையான மொழிபெயர்ப்பு இவருடையதுதான். தனக்கு ஏன் மகாபாரதத்தின் மீது ஆர்வம் வந்தது, மொழிபெயர்ப்பு ஆர்வம் வந்தது எப்படி என்றெல்லாம் பல விஷயங்களை நம்மோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறார் அருட்செல்வ பேரரசன். எல்லா இளைஞர்களது வாழ்க்கையைப் போலத்தான் அருட்செல்வனின் வாழ்வும் அமைந்தது. தந்தை பகுத்தறிவுவாதி என்பதால் வீட்டில் பகுத்தறிவு சூழல். நண்பர்களும் முற்போக்கு சிந்தனை உடையவர்கள். இதிகாச புராணங்களை கேலியாகவும் பிற்போக்காகவும் பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் இதெல்லாம் அருட்செல்வனை மாற்றிவிடவில்லை. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி பகுத்தறிவிற்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கும் முக்கியமானதுதான் இல்லையா? தூர்தர்ஷனில் பி ஆர் சோப்ராவின் வெளியான மகாபாரதம் தொடர் அருட்செல்வனுக்கு ஆர்வம் ஏற்பட அடிப்படை காரணமானது. மொழி புரியாவிட்டாலும் கதையை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. தொடர்ந்து ராஜாஜியின் வியாசர் விருந்து, துக்ளக் இதழில் சோ எழுதி வெளியான மகாபாரதம் பேசுகிறது தொடர் ஆகியவை முதல் வாசலை திறந்துவிட்டன. மகாபாரதத்தை முழுமையாக படிக்கும் ஆவலை அவை தூண்ட கிசாரி மோகன் கங்குலி ஆங்கிலத்தில் எழுதிய முழுமையான மகாபாரதம் படிக்க கிடைத்தது. அதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்கிறார் அருட்செல்வன். மகாபாரதத்தை மொழிபெயர்க்கும் எண்ணம் வந்ததை பற்றி சொல்லும் போது, மகாபாரதம் பற்றி என் நண்பர்கள் சொல்லும் சில கிண்டலான செய்திகளுக்கும் மகாபாரதத்தில் உள்ளதற்கும் முரண்பாடு இருப்பதை பல சந்தர்ப்பங்களில் என்னால் உணர முடிந்தது. அவர்களோடு வாதிட ஆரம்பித்தேன். காலம் ஆக ஆக வாதம் முற்றி இறுதியாக கங்குலி எழுதிய மகாபாரதத்தின் குறிப்பிட்ட பக்கங்களை அச்சடித்து என் நண்பர்களுக்கு கொடுத்து விவாதித்தேன். அவர்களில் பெரும்பாலானோர் இந்த ஆங்கிலம் எங்களுக்கு புரியவில்லை என்றனர். அவர்களுக்காக ஒரு சில பக்கங்களை மொழிபெயர்த்து அச்சடித்து கொடுத்து படிக்க சொன்னேன். சிலர் ஏற்றுக்கொண்டனர், பலர் சந்தேகம் எழுப்பினர். ஆதிபர்வத்தின் முதல் 3 பகுதிகளில் முழு மகாபாரதத்தின் சுருக்கம் முழுமையாக இருப்பதால் நண்பர்களுடன் விவாதிக்க வசதியாக இருக்கும் என்று நினைத்து அந்த பகுதிகளை மட்டும் மொழிபெயர்த்து வலையேற்றினேன். இணையத்தில் சிலர் அதை வாசிப்பதை அறிந்து வாரத்திற்கு ஒரு பகுதியாக மொழிபெயர்க்க தொடங்கினேன். அப்படி ஆரம்பித்ததுதான் இப்போது தினம் ஒரு பகுதி என்ற அளவுக்கு வளர்ந்துவிட்டது என்கிறார். மொழிபெயர்க்கும் போது எதிர்கொண்ட சிக்கல்களை பற்றி கூறும்போது, ஒரு சில கடினமான ஆங்கில வார்த்தைகளுக்கும் சில சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கும் பொருள் கொள்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டதுண்டு. அரைப்பக்க நீளங்கொண்ட ஒரே வாக்கியம் என்று கங்குலியின் பதிப்பில் பல வாக்கியங்கள் அடிக்கடி வருகின்றன. அவற்றை மொழிபெயர்க்கையில் அதிக நேரம் பிடிக்கும். கங்குலியை நான் என்றே உணரும் அளவுக்கு அவரது மொழிநடையோடு நான் ஒன்றி போய்விட்டேன். மொழிபெயர்க்கும் போது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் தமிழில் கும்பகோணம் பதிப்பு, ஆங்கிலத்தில் மன்மதநாத தத்தரின் பதிப்பு ஆகியவற்றை வரிக்கு வரி ஒப்பு நோக்கியே மொழிபெயர்த்து வருகிறேன். தேவை ஏற்பட்டால் மட்டும் வில்லி பாரதத்தையும் ஒப்பு நோக்குவேன். நான் பாமரன்தான், என்னை விடவும் பாமரர்கள் இலவசமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த மொழிபெயர்ப்பு என்கிறார். மகாபாரதத்தில் தனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் பீஷ்மர்தான் என்று கூறும் அருட்செல்வன் மகாபாரதத்தின் மைய இழை என்கிறார். விதுரர், அர்ஜுனன், கிருஷ்ணன், துச்சாதனன் போன்றோரும் தன்னை கவர்ந்ததாக கூறுகிறார். இன்றுள்ள திரைக்கதை உத்திகளுக்கு இணையாக சம்பவங்களை சொல்லி இருப்பது, அன்று சொல்லப்பட்டுள்ள நீதிகள் பல இன்றும் பொருந்தி வருவது, புவியியல் துல்லியம், இடைச்செருகளாகவும் பிச்சேர்க்கைகளாகவும் சொல்லப்படும் சில பகுதிகளும் கூட மூலத்திற்கு சற்றும் குறையாத அழகுடன் சொல்லப்போனால் அதைவிட செழிப்பாக இருப்பது. உதாரணம், வனப்பருவத்தின் பெரும்பகுதி, பகவத்கீதை, தர்மவியாதர் கதை, அஷ்டவக்கிரன் கதை போன்றவை. இயற்கை வர்ணனை, ஆயுத மோதல்களை குறித்த வர்ணனை, வியூகங்களின் வர்ணனை என மகாபாரதத்தில் என்னை ஆச்சரியப்படுத்தியவை, இன்னும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருப்பவை ஏராளம் ஏராளம் என்கிறார் கண்கள் விரிய. மகாபாரதம் தனக்குள் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களை பற்றி கூறும்போது அடிப்படை எண்ண ஓட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சினையை அணுகுவதிலும் இக்காப்பியம் எனக்குள் பல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் சிறுவனாக இருந்தபோது நான் விவாதிக்கவே மாட்டேன். விவாத திறனை எனக்கு அளித்தது மகாபாரதமே. ஒரு சம்பவத்தை பல நோக்கில் பலரின் கண்ணோட்டத்தில் காண எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் மகாபாரதமே. நான் காணும் சம்பவங்களின் நன்மை தீமைகளை அனுமானிப்பதிலும் அது எனக்கு பேருதவி செய்கிறது என்பது என் எண்ணம். இப்படி ஒரு தீங்கும் இல்லாமல் பல பல நன்மைகளை மட்டுமே மகாபாரதத்தால் நான் அடைந்திருக்கிறேன். மகாபாரதம் நல்ல மாற்றத்தையே ஒருவனுக்குள் நிச்சயம் ஏற்படுத்தும். எனக்குள் நடந்த மாற்றங்களை பட்டியலிட்டால் நான் ஒரு புத்தகமே எழுத வேண்டியிருக்கும் என்கிறார்.
12 ஆண்டுகளாக வரைகலை தொழில் செய்து வரும் அருட்செல்வன் மொழிபெயர்த்து தட்டச்சி அதை வலைத்தளத்தில் பதிவதை தனி ஒருவராகவே செய்து வருகிறார். காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை என்னால் மொழிபெயர்க்கவே முடியாதபடி என் வரைகலை வேலை இருக்கும். மகாபாரதத்தை மொழிபெயர்க்கும் நேரம் இரவு 11 மணி முதல் 2:30 மணி வரை. இதையே கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகிறேன் என்கிறார். எந்தவிதமான பெரிய பின்புலமும் ஊக்குவிப்பும் இல்லாமல் ஒரு தவம் போல் இவர் இதை செய்து வருவது உண்மையிலேயே ஆச்சரியம்தான். தொடக்கத்தில் குடும்பத்தினரும் சரி, தொழில் நண்பர்களும் சரி, பால்ய நண்பர்களும் சரி, அனைவருமே இது உனக்கு வேண்டாத வேலை, இதனால் உன் தொழிலை கெடுத்து கொள்ளப் போகிறாய் என்றே கடிந்து கொண்டனர். பிறகு மெல்ல மெல்ல எனக்கு வரும் மின்னஞ்சல்களையும் தொலைபேசி அழைப்புகளையும் நேரில் வந்து வாழ்த்தும் நண்பர்களையும் கண்டு அவர்களும் உற்சாகமாகிவிட்டனர். இப்போதெல்லாம் நானே சற்று சுணங்கினாலும் கூட மனைவி, சகோதரர்கள், நண்பர்கள் உற்சாகம் தருகின்றனர். என்னை ஊக்குவிப்பு